الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الصفا والمروة من شعائر الله، فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما، ومن تطوع خيرا فإن الله شاكر عليم.
صدق الله العظيم. عن جابر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: الحج المبرور ليس له جزاء إلا الجنة. قيل: وما بره؟ قال: إطعام الطعام وطيب الكلام وإفشاء السلام. رواه الطبراني وأحمد. صدق نبينا محمد صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ, அவனுடைய கட்டளைகளை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்வுக்கு தபாரக வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியும் அப்பால் உங்களுக்கும் ஒத்தியத்தன் நிலபுதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தருவானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் இறுதி பகுதி அல்லாஹ்வுடைய உன்னதமான முதலாவது ஆலயமாகிய காபாவை முன்னோக்கி உலகத்தின் நாலா பாகங்களிலிருந்தும் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஹாஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கின்ற தல்வியா முழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி புறப்பட்டு வீர் நடை போடக்கூடிய ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களுக்கு பேசுகின்ற உபன்யாசங்களில் மிக முக்கியமான ஒரு உபன்யாசம் தான். அல்லாஹ் அவனுடைய குர்ஆனின் மூலமாக இந்த சமூகத்தை பார்த்து கூறுகிறான், இஸ்லாத்தின் 50 கடமைகளுள் இறுதி கடமையான இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஓரிரு நாட்களிலே திடீரென முடிவெடுத்து அடுத்த நாள் பயணிக்கக்கூடிய பயணம் அல்ல. இது சுமாராக 3 மாத காலங்களிலிருந்தே ஒரு மனிதன் ஆயத்தமாக வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய பயணங்கள், ஹஜ்ஜுடைய கடமைகள் 3 மாதங்களிலே உள்ளடக்கி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், அல்லாஹ் மனிதனுக்காக படைத்திருக்கின்ற 12 மாதங்களுள் மிக முக்கியமான பிரபல்யமான 3 மாதங்கள் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம், அடுத்து வருகின்ற துல்காதாவுடைய மாதம், அதற்கு அடுத்து வருகின்ற இஸ்லாமிய மாதத்தின் இறுதி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 3 மாதங்களும் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமைக்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி புறப்படுவதும் அதற்காக ஆயத்தமாகுவதும் என்று அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜை பற்றி பேசுகின்ற நேரத்தில், இந்த 3 மாதங்களிலும் தான் ஹஜ்ஜுக்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று எங்களை பார்த்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு காலம் உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயுஹன் நாஸ் கத் ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃஹுஜ்ஜூ, மனித சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி வைத்திருக்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று கூறிய நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து நின்று நபிகளாரை பார்த்து கேட்கிறார்கள், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டுமா என்று அல்லாஹுடைய தூதரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் வினா எழுப்புகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். 2வது தடவையும் கேட்கிறார்கள், நபிகளார் அவர்கள் பதிலளிக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள். 3வது தடவை கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆம் என்று உங்களுக்கு அனுமதி அளிப்பேனையாக இருந்தால் லமஸ்தத்அதும், உங்களில் யாரும் வருடாவருடம் ஹஜ்ஜி செய்வதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். எனவே வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கடமை நிறைவேற்றினால் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறிவிடும் என்று கண்மணியாம் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் நபி அவர்கள் செய்த ஹஜ் ஒன்றே ஒன்றுதான். தன்னுடைய வாழ்க்கையில் 4 உம்ராக்களை நிறைவேற்றிய நபி அவர்கள் இப்படித்தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற வேண்டும், இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அதனை ஒரு பாரமாக, ஒரு கஷ்டமாக, ஒரு சிரமமாக ஆக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையில் ஒரு கடவை செய்தால் போதும் என்ற கடமையை இந்த சமூகத்தினருக்கு நபி அவர்கள் செய்தும் காட்டினார்கள், சொல்லியும் தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன அவ்வல பைத்தின் உதுஅ லின்நாஸ் லல்லதி பிபக்கத் முபாரக்கம் வஹுதல் ஆலமீன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாளிகைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்கு அல்லாஹ்வுடைய மாளிகைகள் உலகத்தில் எல்லா பாகத்திலும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதல் முதலாக இந்த பூமியில் பக்கா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய மண்ணில் தான் அல்லாஹ் அவனை வணங்குவதற்கான ஒரு ஆலயத்தை அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நிர்மாணித்தான். இதனை குர்ஆன் சொல்லுகிறது, முதன் முதலாக சுஜூது செய்வதற்காக அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை இந்த சமூகத்தினருக்கு பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்ற தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை இந்த சமூகத்தினருக்கும் இந்த உலக மக்களுக்கும் எடுத்து வங்குவதற்காக அல்லாஹ் முதன் முதலாக நிர்மாணித்த மஸ்ஜித் மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஹராம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லிக்காட்டிவிட்டு முபாரக்கன், அந்த மண்ணும் தான் அந்த மஸ்ஜிதும் தான் அது பரக்கத்துக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். பரக்கத்து மட்டுமல்ல, வஹுதல் லில் ஆலமீன், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே அதன் மூலமாக நேர்வழி கிடைக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். உலகத்தில் அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் பார்த்து சொல்லுகிறான், குர்ஆனை பார்த்து சொல்லுகிறான், குர்ஆன் மக்களுக்கு நேர்வழிகாட்டியாக இருப்பதை போன்று இந்த மக்காவிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஆலயம் ஒன்று முபாரக்கன், அது பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது. இன்னும் உலக மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய ஆலயத்தை பற்றி இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான பெருமக்களே, இன்றைய குதுபாவுடைய பிரசங்கம் கடந்த காலத்திலே புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றியவர்களுக்கு தங்களுடைய ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு உபன்யாசமாக இன்ஷா அல்லாஹ் அமையவிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரல் விட்டு எண்ணிக்கையான சில ஆயிரக்கணக்கான சில ஹாஜிகள் இந்த ஆண்டில் நம்முடைய நாட்டிலே இங்கு செல்லவிருக்கிறார்கள். அந்த சில ஹாஜிகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு உபன்யாசமாக, ஒரு நசீகத்தாக என்ற குத்பா பிரசங்கம் அது சுமந்து வரவிருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லறிவு பாலித்தல்வானாக. சொல்லைக்குரிய பெருமக்களே, ஹாஜிகளுடைய கவனத்திற்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதிகமான புத்திமதிகளை சொல்லித் தருகிறது. பமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை கடமையாக்கி வைத்து செல்வதற்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அந்த ஹாஜிகளுடைய வாழ்க்கையில் குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் மூன்று விடயங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்றால் அவருடைய ஹஜ் பாத்திலாகிவிடும் என்ற அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அந்த மூன்று விடயங்கள் என்ன? ஒரு ஹாஜி தன்னுடைய ஹலாலான மனைவியை பார்த்து இச்சையார கண் கொண்டு பார்க்க முடியாது. ஏனைய பெண் மக்கள் அறத்திலே தவாஃப் செய்வார்கள், சஹீஹில் இருப்பார்கள், இஹ்ராமுடைய நிலையிலே தவாஃபில் இருப்பார்கள். ஏனைய சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், மினாவுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அரபாவுடைய அந்த நன்னாளாக இருக்கலாம். எந்த காலகட்டத்திலாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாஜி ஒரு ஹாஜா இந்த இருவருடைய பார்வையும் நன்றாக இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்களை கொண்டு, நிச்சயமான மோசமான பார்வைகளை கொண்டு பார்ப்பது, அவைகளை ரசிப்பது, இவைகளை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வது இவர்களுடைய ஹஜ் பாத்திலாகுவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே ஹஜ்ஜுடைய வாழ்க்கையில் இவர்கள் இதனை கொஞ்சம் கூட சிந்தனை குறித்துவிடக் கூடாது. யாரை பார்த்தாலும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி என்ற எண்ணத்திலே ஒரு ஹாஜி தன்னுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுடைய வாழ்க்கையில் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு ஹாஜியையும் பார்த்து சொல்லுகிறான். இரண்டாவதாக அல்லாஹ் கூறுகிறான், வலா ஹுசூகா, ஒரு ஹாஜியுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள், பொய் பேசுவது, புறம் பேசுவது, போய் சொல்லி துரிவது, மற்ற மக்களுடைய கல்வி நோகும்படியான வார்த்தைகளை, சுத்தல் வார்த்தைகளை, இழிவான கேவலமான தூஷணமான வார்த்தைகளை பேசுவது, இப்படியான கெட்ட பேச்சுக்களை பேசுவதிலிருந்து அவர் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட செயல்கள் செய்வதிலிருந்து அந்த ஹாஜி தன்னுடைய செயற்பாடுகளை அழகாக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் அவருடைய நாவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கை கால் போன்ற இதர உறுப்புகளையும் பாவமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வலஜிதால பில் ஹஜ், மூன்றாவது பண்டையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, வலஜிதால ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாருடனும் தர்க்கித்துக் கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் ஒருவர் மற்றவரோடு விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அது மார்க்க சம்பந்தமாக இருக்கலாம், உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய குடும்ப சம்பந்தமான அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அல்லது அரசியல் ரீதியான கருத்து மோதல்களாக இருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் ஒரு ஹாஜியுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தை லப்பை கல்லாஹும்ம லப்பை, லப்பை கலா ஷரீக லக லப்பை, இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல் லா ஷரீக லக என்ற கல்வியாத்தான் ஒரு ஹாஜியுடைய நாவிலிருந்து வர வேண்டுமே ஒழிய கெட்ட பார்வை பார்ப்பது, கெட்ட பேச்சுக்கள் பேசுவது, தர்க்கங்களில் ஈடுபடுவது முற்று முழுதாக ஒரு ஹாஜியுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது என்று அல்லாஹுக்கான குறிப்பிட்டு காட்டுகிறார். கண்ணியமிக்க பெருமக்களே, இது நாளாந்தும் செய்ய வேண்டிய கடமை அல்ல. ஒரு சுபகை நாங்கள் தவறு விட்டுவிட்டால் நாளை அதிகாலை ஹயாத்தோடு இருந்தால் சுபகை ஒன்றை பிடித்துக் கொள்ளலாம். இன்றைய ஜுமாவுடைய தொழுகையை நாங்கள் தவறு விட்டுவிட்டால் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஹயாத்தோடு சுகமாக இருந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தொழுகை நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம். இந்த வரலாறை நாங்கள் பாழாக்கிவிட்டால் வருகின்ற வருடத்திலே ஹயாத்தோடு இருந்து உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் அடுத்த வரலாறை நாங்கள் பிடித்துக் கொள்ளலாம். ஒன்று இல்லை என்றால் இன்னும் ஒன்று இருக்கிறது. ஆனால் மற்றே கடமை அப்படி அல்ல. ஒன்றுக்கு 15 செய்தாலும் பறந்து ஒன்றே ஒன்றுதான். மற்றவர்கள் சின்னத்துடைய தன்மைகளை தான் அடைந்துமே ஒழிய 15 இருக்கலாம், 30 ஹஜ்ஜாக இருக்கலாம், அது பரந்துடைய ஸ்தானத்துக்கு நிகராகவே முடியாது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜை செய்ய வேண்டும், படித்து செய்ய வேண்டும். எவ்வாறு படிக்க வேண்டும்? கற்றறிந்த உலமாக்களிடத்திலே செல்ல வேண்டும். ஏற்கனவே ஹஜ்ஜிலே கடமை நிறைவேற்றியவர்களிடத்திலே சென்று இந்த விடயங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக படித்துக் கொள்ள வேண்டும். இதுவே தான் குர்ஆன் கூறுகிறது, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜிக்காக நீங்கள் ஆயத்தமாகுவது என்பது ஷவ்வாலுடைய மாதத்திலே நீங்கள் அதனை படிக்க வேண்டும். அடுத்த மாதம் ஜுல்ஹஜ்ஜாவிலும் படிக்க வேண்டும். ஜுல்ஹஜ்ஜா துறை 8 வரைக்கும் நீங்கள் படித்துவிட்டு இப்பொழுது ஜுல்ஹஜ்ஜா துறை 8 நாள் பஜ்ர் தொழுகைக்கு பின்னால் மினாவை நோக்கி நீங்கள் ஹஜ்ஜுடைய நியத்தோடு கல்வியாக கூறிக்கொண்டு இந்த 3 மாத காலமாக படித்த ஹஜ்ஜுடைய பாடங்களை இப்பொழுது நீங்கள் செயல் ரூபத்திலே செயலாற்றுவதற்காக செய்வதற்காக நீங்கள் இப்பொழுது புறப்பட வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தரக்கூடிய பெரும் பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இதற்கு ஈடாக நிகராக இந்த உலகத்தில் எந்த அமலும் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற செல்ல வேண்டும். யாருக்காக? வலில்லா, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் நான் இந்த கடமை நிறைவேற்றுகிறேன். இவ்வளவு காலமாக இந்த கடமை நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேன். அதனால் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள், என்னுடைய கூட்டாளிகளுடைய குடும்பத்தினர் என்னை பார்த்து ஏளனமாக ஏதாவது சொல்லுவார்களே என்பதற்காக சொல்லக்கூடாது. அல்லது ஹஜ்ஜுடைய கடமை நான் நிறைவேற்றி வந்துவிட்டால் எனக்கு ஒரு பெயர் கிடைக்கும் என்பதற்காகவும் சொல்லக்கூடாது. வலில்லா, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய ஆடைகளை களையுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய ஆடையை அணியுங்கள். இதுதான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக மாத்திரம் என்ற தூய இஹ்லாஸுடைய எண்ணம் ஒவ்வொரு கல்வியிலும் வர வேண்டும். கல்வியிலே வருகின்ற நேரத்தில் தான் அவருடைய ஹஜ்ஜுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை அல்லாஹ் நிச்சயமாக உண்டாக்குவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு ஏற்றாற் போல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாயிடத்திலிருந்து கேட்ட ஹதீஸ் ஒன்றை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபரானியிலும் அகமதிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். ஹஜ்ஜில் 2 வகை இருக்கிறது. ஒன்று நன்மைகள் நிறைந்த ஹஜ், ஹஜ் மப்ரூர். இன்னும் ஒரு ஹஜ் இருக்கிறது, பாவங்கள் நிறைந்த, அநியாயங்கள் நிறைந்த பாவமான ஹஜ். இதற்கு சொல்லுவது ஹஜ் மஹ்ஜூர். இந்த 2 விதமான 2 ஹஜ்ஜுகளில் ஒரு ஹஜ்ஜைத்தான் எங்களுடைய ஹாஜிகள் நிறைவேற்றினார்கள், இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற போகிறார்கள். எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று குறிப்பிடுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மைகள் நிறைந்த ஹஜ். ஹஜ் மப்ரூர் யார் நிறைவேற்றிக் கொண்டு முடித்து விடுகிறார்களோ, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தவாபு என்ன தெரியுமா? உன்னதமான சொர்க்கத்துடைய பாக்கியத்தை இந்த மனிதனுக்கெல்லாம் அவனுடைய நற்கூலியாக கொடுத்து விடுகிறான். ஹஜ்ஜுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? உயர்ந்த சொர்க்க பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார்கள். அது என்ன கேள்வி? வமா பிர்ருஹு. நபியே நாயகமே, வாழ்க்கையில் ஒரே ஒரு கடமை செய்ய போகிறோம், இந்த ஹஜ்ஜுடைய கடமையை. இதனை நாங்கள் எங்களுடைய சொல்லால், எங்களுடைய செயலால், எங்களுடைய நடத்தையினால் மூணாக்கிவிடக் கூடாது, அதனை மாற்றிலாக்கிவிடக் கூடாது, பாவங்கள் அறைந்ததாக ஆக்கிவிடக் கூடாது. ஹஜ் செய்வது எவ்வளவு கஷ்டம் சிரமமோ இதைவிட கஷ்டம் சிரமம்தான் செய்த ஹஜ்ஜை மௌத்தாகின்ற வரைக்கும் பாதுகாப்பது. எனவே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ், ஹஜ்ஜும் மப்ரூரானதாக, நன்மைகள் நிறைந்ததாக அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு முக்கியமான கேள்வி! ஹஜ்ஜுக்காக செல்லவிருக்கின்றவர்களும் யோசிக்க வேண்டும், செய்து ஏற்கனவே செய்த ஹாஜிகளும் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று அடையாளங்கள் இந்த சமூகத்தினருக்கு சொன்னார்கள். எந்த ஒரு ஹாஜியுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பிரதான பண்புகளும் இருக்குமோ அவருடைய ஹஜ் ஹஜ் மப்ரூர் என்பதற்கு அடையாளம் என்று சொல்ல மூன்று அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். முதலாவதாக சொன்னார்கள், ஒரு ஹாஜி தன்னுடைய வசதிக்கு ஏற்றாற் போல குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் நெருங்கியவர்களுக்கு விருந்தோம்பல் அளிக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். அது ரொம்ப தாமீகமாக, அது ஒரு பெருமைக்காக கொடுக்கப்படக்கூடாது. அது நாலு பேருடைய சுகத்தை அன்பை பெற்றுக் கொள்வதற்காக அந்த விருந்தோம்பல் இருக்க வேண்டும். வந்தவர்கள் ரசித்து ருசித்து சாப்பிட்டது மட்டுமல்ல, உங்களுக்காக துஆ செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு விருந்தோம்பலாக அது இருக்க வேண்டும். குறைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது, மாற்று கருத்தை சொல்லக்கூடிய பெருமைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும். அந்த விருந்தோம்பலை கொண்டு உங்களுடைய ஹஜ் ஹஜ் மப்ரூராக கபூல் ஆகுவதற்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்காக செல்லவிருக்கக்கூடிய நியத்தை வைத்து ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஏற்கனவே ஹஜ்ஜை நிறைவேற்றியவர்களும் தங்களுடைய ஹஜ்ஜை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விருந்தோம்பல் உணவளிப்பது. இரண்டாவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், வஃபீபுல் கலாம், ஒரு ஹாஜியுடைய நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உண்மையான நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கூறிக்காட்டியதை போல கெட்ட வார்த்தைகள் பேசுவது, புறம் பேசுவது, பொய் சொல்லி திரிவது, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை ஏமாற்றி திரிவது, ஏனைய மக்களுடைய குறைகளை அலட்டி ஆராய்ச்சி திரிவது, இப்படியான கெட்ட பேச்சுக்கள் பேசுவதிலிருந்து ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள், அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுவது. மற்றவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி நாங்கள் அவர்களுக்கு பதிலுரைக்கு இரண்டாம் ஆளாக ஆகுவதற்கு முன்னால் முதலாவது சலாம் சொல்லிக் கொள்வதை நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். இந்த முதலாவது சலாம் சொல்லிக் கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலனை பற்றியும் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் பதா பிஸ்ஸலாமி அவ்வலன் ஃபக்கத் பரிய மினல் கிபர். எந்த மனிதன் முதன் முதலாக தன்னுடைய முஸ்லீம் சகோதரனை பார்த்து புன்முறுதலோடு சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லிக் கொள்ளுகிறாரோ அந்த மனிதனை கிபர் பெருமைத்தனத்திலிருந்து, ஆணவம் கர்வம் போன்ற பெருமைத்தனத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பெருமையுடைய விபரீதம் உங்களுக்கு தெரியுமா? நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், எந்த மனிதனுடைய கல்வி ஒரு அணு அளவு, ஒரு புள்ளி அளவு, அணு அளவு இந்த பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கமுடைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த சலாத்தின் மூலமாக இந்த கர்வம் பெருமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை நரகத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவேதான் நாங்கள் செய்த ஹஜ்ஜும் செய்யவிருக்கின்ற ஹஜ்ஜையும் பாதுகாப்பதற்கு இந்த மூன்று அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் தொடராக நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஒன்று விருந்தோம்பல் உணவளிப்பது, இன்னும் ஒன்று நல்ல பேச்சுக்களை பேசுவது, மூன்றாவதாக அதிகம் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்வது. இந்த மூன்று செயல்பாடுகளும் ஒரு ஹாஜியுடைய வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும் என்றால் அவருடைய ஹஜ் மப்ரூர் என்பதற்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமிக்க பெருமக்களே, ஒரு ஹாஜி தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்ற இந்த முக்கியமான கடமைக்காக தன்னுடைய வீட்டில் இருந்து இஹ்ராம் அணிவதற்காக குளித்து தன்னுடைய உடம்பிலே நறுமணம் பூசிக்கொண்டு இப்பொழுது என்ன செய்கிறான், இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துவதற்காக அணிகின்றார். அணிந்துவிட்டு தன்னுடைய வீட்டிலே இஹ்ராமுடைய ரெண்டக்கா சுன்னத்தை தொழுதிட்டு இப்ப தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடத்தில் சலாம் சொல்லி முசாஃபரா செய்துவிட்டு தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து வலக்காலை வெளியே வைத்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கல்வியாவோடு வீட்டிலிருந்து வெளியேறி வருகின்ற நேரத்தில் நாதா முனாதி மினஸ்ஸமா, வானத்தில் இருந்து மலக்குமார்கள் அறை கூவல் விடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? லப்பைக் வஃபஅதைக், ஹாஜியே நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு விட்டீர்கள், உங்களுடைய அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று இந்த ஹாஜி தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகின்ற நேரத்திலேயே அல்லாஹுடைய மலக்குமாரி சுபசோபனம் கூறி அந்த ஹாஜியை வழியனுப்பி வைக்கிறார்கள் என்று கண்மணியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டிய ஹதீஸ் தபராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, வாழ்க்கையை செய்யக்கூடிய இந்த உன்னதமான அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அதற்கான சட்டத்திட்டங்களோடு நாங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள், சில்லறை பிரச்சனைகள், மனக்கசப்புகள், இதையெல்லாம் சுமந்து கொண்டு நாங்கள் அந்த அறத்துக்கு செல்லக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த அத்தனை தவறுகள் தப்புகள் எதுவாக இருந்தாலும் நான் அதற்கு ஆளாகவில்லை என்றாலும் மற்றவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய கதவை தட்டி நாங்கள் சலாம் சொல்லி எங்களுடைய பயணத்தை நாங்கள் அறிவித்து அவர்களிடத்திலிருந்து வருவது எங்களுடைய அமல்கள் கபூலாவதற்கு இது ஒரு காரணமாக அமையும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட மற்றும் ஒரு ஹதீஸ் ஹஜ்ஜுடைய சவாபை சமூகத்திலிருந்து குணர்த்திக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மிக முக்கியமான சஹாபாக்கள் ஒருவர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே இருக்கிறார்கள், சக்கராத்திரை நேரத்திலே இருக்கிறார்கள். கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியுடைய இல்லத்துக்கு சென்று அந்த சஹாபிக்காக துஆ செய்தார்கள். லா பஸ தஹூரும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு நோயாளிக்காக ஓத வேண்டிய துஆ. ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், நபி அவர்கள் துஆ செய்தார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் யோசிக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நோயில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான் என்ற துஆவை ஓதிய நபி அவர்கள் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள். அந்த சஹாபியுடைய இரண்டு கண்விழிகளில் இருந்து கண்ணீர் சிந்துகிறது வடிகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், எனது அருமை தோழரே, என்ன விடயத்தை யோசித்து நீங்கள் அழுகிறீர்கள், கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூலுல்லாஹி பார்த்த அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நான் இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறேன், அதிகமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் இஸ்திக்ஃபார் தௌபாவில் ஈடுபடுகிறேன், என்னுடைய நன்மைகளை விட பாவங்கள் அதிகமாக இருக்குமோ என்று இந்த சக்கராத்திரியை நான் கவலைப்படுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அருமை தோழரே, உங்களுக்கு தெரியாதா மூன்று விடயங்கள் இருக்கிறது, அந்த மூன்று விடயங்கள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமோ அதன் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு நபியவர்கள் முதலாவதாக சொல்லுகிறார்கள், அல் இஸ்லாம் ஒரு மனிதன் காலம் காலமாக குஃப்ரியத்திலே வாழ்கிறார், காபிராக வாழ்கிறார், எப்பொழுது கலிமா ஷஹாதாவை கூறி இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறாரோ அந்த நேரம் முதல் அவருடைய கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதாம். எனவே நீங்கள் ஜாஹிலியத்தில் இருந்து செய்த அத்தனை பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், எப்பொழுது நீங்கள் எப்பொழுது என்னுடைய கையிலே வந்து பைஅத் விசுவாச பிரகாரம் செய்து கலிமா ஷஹாதாவை மொழிந்து முஸ்லீமாக மாறிவிட்டீர்களோ அன்றிலிருந்து அல்லாஹ் கடந்த கால பாவங்களை மன்னித்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஊரை விட்டு ஹிஜ்ரத்து புறப்பட்டு மற்ற ஊருக்கு அவர் பாதுகாப்பு தேடி செல்லுகின்றாரே, அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை யார் மேற்கொள்ளுகிறார்களோ இவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லா. இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹஜ்ஜுக்காக தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாரோ அவருடைய கடந்த கால அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சக்கராத்தின் போது இந்த மூன்று செய்தியும் சொன்ன நேரத்தில் அந்த சஹாபி அவர்கள் புன்முறுவலோடு நபிகளாக இரண்டு கரங்களை பிடித்துக் கொண்டார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த மூன்று செயல்களும் கிடைக்கப்பெற்ற பாக்கியவானாக நான் இருக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். உங்களோடு மக்காவிலிருந்து மதீனத்துக்கு ஹிஜ்ரத் வந்ததனால் அந்த ஹிஜ்ரத்தை கொண்டும் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். உங்களோடு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு பத்திரே கடமைக்காக நான் உங்களோடு ஹராம் அணிந்து தப்பு தப்பாக நீங்கள் சஹாபாக்களை அணி அணியாக அழைத்துக் கொண்டு சென்ற நேரத்தில் நபியே நாயகமே உங்களோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். எனவே என்னுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி அந்த அவர்கள் நபிகளாருடைய அந்த ரஹ்மத்தான முகத்தை பார்த்துக் கொண்டு தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டார்கள். கண்ணியமிக்க பெருமக்களே, ஹஜ்ஜுடைய கடமை இப்படித்தான். அல்லாஹ் ஹஜ்ஜை தருகின்றான் என்பதற்காக செய்துவிட்டோம், வீட்டுக்கு வந்துவிட்டோம். பழைய அத்தனை அனாவலித்தனங்களையும் பழைய அத்தனை கூத்துகளையும் செய்வோமையாக இருந்தால் நாம் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை ஆயிரம் மக்கள் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலும் ஆயத்தமாகினார்கள். கோட்டா என்கின்ற அந்த சூனியத்தின் வார்த்தை எல்லா நாட்டையும் பாதித்தது. நம்முடைய நாட்டில் இருந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் புறப்பட்டார்கள். சுமாராக 6000 மேற்பட்டவர்கள் ஆயத்தமாகியும் 2800 ஹாஜிகளுக்கு மாத்திரம் செல்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இது யாருடைய கெட்டித்தனம்? நாங்கள் எங்களுடைய கெட்டித்தனத்தினால் இதற்கு செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய மேலான தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஹிஜ்ரி 1433 ஹாஜிகளின் விருந்தாளிகளாக அல்லாஹ் அந்த அவருடைய மண்ணுக்கு என்னை அழைக்கின்றான் என்ற சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாவார மனநிறைவோடு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆ செய்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய ஹஜ் அதிகமான கடமை இருக்கிறது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அது தொழுகையைப் போல ருக்குவிலும் சுஜூதிலும் கியாமிலும் ஓத வேண்டிய ஓதல்கள் ஹஜ்ஜில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை அத்தனையுமே தியாகங்கள், செயற்பாடுகள். இதனைத்தான் கலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். கண்ணியமிக்க பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலோடு கஅபாவை கட்டி முடித்து விட்டார்கள். இப்பொழுது கஅபாவை பார்த்து தகப்பனும் மகனுமாக இருக்கிறமே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம். இந்த துஆ நம்மில் பலவேருக்கு மனதில் இருக்கலாம், பாடம் இருக்கலாம். இந்த துஆவை கேட்டவர்கள் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய தந்தை கலீலு ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள். எப்பொழுது கேட்டார்கள், கஅபாவுடைய நிர்மாண பணி தேவையை அல்லாஹ் அந்த இப்ராஹிமுக்கு தான் கொடுத்தான். கஅபாவை கட்டுங்கள், நிர்மாண பணியை பூர்த்தி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. தகப்பன் மகனுமாக சேர்ந்து கட்டி முடித்து விட்டு கேட்ட துஆ மக்களுடைய மண்ணில் வைத்து கஅபாவை பார்த்து துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை ஏற்று இந்த கஅபாவை கட்டி முடித்து விட்டோம். நாங்கள் செய்த இந்த பணியை நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று தகப்பன் மகனுமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து முடித்ததன் பின்னால் அல்லாஹ் அறிவிக்கிறான், இப்ராஹிமே, உலக மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள், இந்த இடத்திற்கு வருமாறு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். அவர்கள் தூர பிரதேசங்களில் இருந்து தூசி படிந்தவர்களாக மெலிந்த ஒட்டகங்களில் பல நாள் பயணங்களின் போது களைத்து தூசிகளோடு இந்த கஅபாவுக்கு ஹஜ் செய்வதற்காக வருவார்கள் என்று அல்லாஹ் கூறிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மக்கத்தில் மனித சஞ்சாரமே இல்லை, மிருகங்களும் இல்லை, என்னுடைய வார்த்தை யாருடைய காதுக்கு கேட்கப் போகிறது யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் ஒரு மனிதனாக அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். அல்லாஹ் சொன்னால், எட்டி வைப்பது, அழைப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. யார் யாருக்கு இதனை எட்டி வைத்தது, யாருடைய செவிகளில் காதுகளிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். நாங்கள் எல்லாம் ஆலமுல் அருவாகியிலே ரூஹுகளாக தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த அழைப்பை அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு சென்றார்கள். யார் யாரெல்லாம் கேட்டார்களோ, செவிமடுத்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹஜ்ஜிக்கான அழைப்பை யார் யாருடைய செவிகளிலே அல்லாஹ் போட்டானோ இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செல்லுவார்கள். எத்தனை தடவைகள் ஒரு ரோவுடைய காதிலே அது செவிமடுக்கப்பட்டதோ ஒழிக்கப்பட்டதோ அத்தனை தடவைகள் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லுவார்கள், கண்ணியமான இடத்தை நாடி செல்லுவார்கள். கண்ணியமிக்க பெருமக்களே, எனவே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு கேட்டுத்தான் இந்த அமலை பெற வேண்டுமே ஒழிய கையிலே பணத்தை அடுக்கி அடுக்கி பெற முடியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொள்வோம். செய்தவர்களும் தான், செய்வதற்காக யாரெல்லாம் சொல்லுவார்களோ அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் துஆ செய்வோம். பரிபூர்ணமான முறையில் எந்த கவலையும் எந்த சிரமங்களும் அவர்களுடைய மனதை கவலையிலே ஆழ்த்தக்கூடிய செய்திகள் நோய்களில் இருந்து அவர்களை அல்லாஹ் விடுவித்து பரிபூர்ணமான மன சந்தோஷத்தோடு மன நிறைவோடு ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ செய்வோம். நபியவர்கள் சொல்லி காட்டியதை போல அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃதுல்லாஹ், ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்வதற்காக செல்லக்கூடியவர்களும் அவர்கள் யார் தெரியுமா? வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் எதனை கேட்பார்களோ அதனை அல்லாஹ் கொடுப்பான். யார் யாருக்காக கேட்பார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே ஒரு பெரும் பாக்கியம் இதுவாக இருக்க முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செய்த இந்த அமலை பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலித்து இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நம்முடைய வாழ்க்கையில் சரியாக முறையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமைக்காக யார் யாரெல்லாம் இந்த வருடம் செல்வதற்கு ஆயத்தமாகிறார்களோ அத்தனை ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை யா அல்லாஹ் ஹஜ்ஜு மப்ரூரானதாக நீ கபூல் செய்வாயாக. பரிபூர்ணமாக இந்த அமலை நிறைவேற்றக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் அந்த புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்கும் எங்களுடைய கண்களால் அந்த காபா ஷரீஃபை கண்குளிர பார்ப்பதற்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களுக்கு சந்ததியும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை, நல்ல உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரையை வாழக்கூடிய அந்த மருகங்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. நாங்களும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹத அவானா அலில் ஹம்துலில்லாஹ்.